விவிலிய தேடல் நல்ல சமாரிய உவமை பகுதி மூன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, உலக புகழ்பெற்ற நல்ல சமாரியர் உவமை என்ற கடலின் கரையில் நின்றபடி நாம் திரட்டக்கூடிய செல்வங்களை சென்ற விவிலிய தேடலில் சிந்தித்தோம். அந்த கடலிலிருந்து கரையை நோக்கி வரும் அலைகளில் இன்று நாம் கால்களை நனைப்போம். திருச்சட்ட அறிஞருக்கும் இயேசுவுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் நம் தேடலின் மையமாகின்றது இன்று. இவ்விருவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலின் ஆரம்பத்தை லூக்கா இவ்விதம் தன் நற்செய்தியில் பதிவு செய்துள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார்.
அன்பு இதயங்களே, திருச்சட்ட அறிஞர் ஒரு கேள்வியை தொடுக்கின்றார். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இயேசு மாற்று கேள்வியை தொடுக்கின்றார். அறிஞர் தொடுத்த கேள்வியில் இயேசுவை சோதிக்கும் நோக்கம் இருந்ததென்று லூக்கா தெளிவாக கூறியுள்ளார். இயேசு கேட்ட மறு கேள்வியில் நோக்கம் ஏதும் இருந்ததா? கற்பனையில் நாமும் அந்த உரையாடல் நிகழும் இடத்திற்கு செல்வோம். இயேசுவின் கேள்வியில் பொதிந்திருந்த பொருளை புரிந்து கொள்ள முயல்வோம்.
அன்பு என்ற பெயர் கொண்டோமே,
இதயங்களே, இயேசுவின் கேள்வியை இரு கண்ணோட்டங்கள் கொண்டு பார்க்கலாம். தானே திருச்சட்டங்களை கரைத்து குடித்தவர் என்றும், இயேசுவுக்கு அந்த அளவு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்ட விளைந்தார் அந்த அறிஞர். அவரது அறிவுத்திறனை கண்காட்சியாக மக்கள் முன் காட்ட இயேசு ஒரு வாய்ப்பளித்தார் என்று அர்த்தம் கொள்வது இயேசுவின் கேள்விக்கு நாம் தரும் ஒரு கண்ணோட்டம். குழந்தை ஒன்று பளபளப்பான உடை அணிந்து தன்னையே ஒரு அரசனாக கற்பனை செய்து கொண்டு வீட்டை சுற்றி வரும்போது அந்த குழந்தையின் பெருமித நடையை கைத்தட்டி ரசிக்கும் பெரியவர்களைப் போல அந்த அறிஞர் தன் பெருமையை பறைசாற்ற இயேசு ஒரு வாய்ப்பளித்தார் என்று நாம் எண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்ணோட்டம் இதற்கு நேர் மாறானது. திருச்சட்ட அறிஞராகிய நீரா இந்த கேள்வியை கேட்கின்றீர்? உம் கேள்விக்கு திருச்சட்ட நூலிலேயே பதில் உள்ளதே. அந்த நூலில் இதுவரை என்னதான் வாசித்துள்ளீர் என்று மக்கள் முன்பாகவே அந்த அறிஞரை சாடும் வகையில் இயேசு இவ்விதம் கேட்டதாகவும் நாம் பொருள்கொள்ளலாம். அன்புள்ளங்களே, பொதுவாகவே இயேசு மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் ஆகியோரை பற்றி உயர்வான எண்ணங்கள் கொண்டிருக்கவில்லை என்பதை நற்செய்திகளில் நாம் பல இடங்களில் பார்க்கின்றோம். அதிலும் ஒரே கல்லில் இரு காய்கள் என்ற அளவில் தன் அறிவுத்திறனை நிலைநாட்டவும் இயேசுவை மக்களின் மதிப்பில் குறைத்து காட்டவும் விளைந்த இந்த அறிஞரின் முகபாவம், அவர் கேள்வியில் ஒலித்த அகம்பாவம் இவற்றையெல்லாம் இயேசு கண்டதால் அவரை பற்றிய உயர்வான எண்ணங்கள் இயேசுவுக்கு இருந்திருக்காது. அதே நேரம் அந்த அறிஞருக்கு உதவி செய்யவும் இயேசு முயன்றார் என்று எண்ணி பார்க்கலாம். அந்த அறிஞருடைய பெருமை கனவுகளிலிருந்து அவரை விழித்தெழச் செய்வதற்கு இயேசு இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். அன்புள்ளங்களே, இயேசுவின் கேள்வியிலிருந்த சவாலையோ வெப்பத்தையோ திருச்சட்ட அறிஞர் உணர்ந்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். பெருமையில் தன்னிலை மறந்தவர்கள் அடுத்தவர் கேட்கும் கேள்வியில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தங்கள் பெருமையை நிலைநாட்டுவதிலேயே குறியாக இருப்பார்கள். இத்தகையோரை நாம் சந்தித்திருக்கின்றோம். அத்தகைய சூழல்தான் அன்று இயேசுவுக்கும் திருச்சட்ட அறிஞருக்கும் இடையே உருவாகியிருந்தது. திருச்சட்ட நூலில் தான் பெற்றிருந்த அறிவை மக்களுக்கு முன் கண்காட்சியாக்குவதிலேயே அந்த அறிஞர் மும்முரமாக இருந்தார்.
அகிலம் வெல்ல விரைவோ, இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ. அகிலம் வெல்ல விரைவோ, அன்பு செய்ய எழுவோ.
அன்பு இதயங்களே, திருச்சட்ட அறிஞரின் முதல் கேள்வியிலிருந்த ஒரு குறையை ஒரு சில விவிலிய ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நிலைவாழ்வை பற்றிய தவறான ஒரு கண்ணோட்டம் கொண்ட கேள்வி என்று அவர்கள் கூறுகின்றனர். நிலைவாழ்வு என்பது, அன்புள்ளங்களே, தந்தையாம் இறைவன் நமக்கு வழங்கும் ஓர் அன்பு கொடை. தந்தையாம் இறைவனின் இல்லத்தில் நிலைவாழ்வு பெறுவதற்கு எதையும் செய்ய தேவையில்லை. அந்த இல்லத்தில், அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாய் வாழ்ந்தாலே போதும். தன் சொந்த முயற்சியால் ஏதோ ஒன்றை சாதித்து அந்த சாதனைக்கு பரிசாக நிலைவாழ்வை பெற முடியும் என்ற இருமாப்பான எண்ணத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. சாதனைகளால் நிலைவாழ்வை அடைய முடியும் என்று அந்த அறிஞர் கொண்டிருந்த தவறான கண்ணோட்டத்தை நீக்க இயேசு தன் மறு கேள்வியின் மூலம் முயற்சிக்கின்றார் என்று விவிலிய ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். அன்பு நெஞ்சங்களே, அறிஞரின் கேள்வியிலிருந்த தவறை உணர்த்த அவரது கவனத்தை திருச்சட்டங்கள் நோக்கி திருப்புகின்றார் இயேசு. திருச்சட்ட நூலில் என்ன வாசிக்கின்றீர் என்று இயேசு கேட்டதும் எவ்வித தயக்கமும் இன்றி அறிஞர் திருச்சட்டங்களின் இரு பகுதிகளை மனப்பாடமாக சொல்கின்றார். இதோ அறிஞர் அளித்த அந்த பதில்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. திருச்சட்ட அறிஞர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார்.
எனதருமை அன்புள்ளங்களே, கிறிஸ்துவ வாழ்வின், இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்ததோர் மனித வாழ்வின் ஆணிவேராக அமையும் இந்த இரு பெரும் ஆணைகளை ஒரு திருச்சட்ட அறிஞரின் வாய் வார்த்தைகளாக இயேசு சொல்ல வைத்திருப்பது அழகு. இதே வார்த்தைகளை மத்தேயு 22 பிரிவிலும் மார்க்கு 12 பிரிவிலும் நாம் இயேசுவின் கூற்றாக காண்கின்றோம். திருச்சட்ட அறிஞர் ஒருவரும் மறைநூல் அறிஞர் ஒருவரும் தலை சிறந்த அல்லது முதன்மையான கட்டளை எது என்று கேள்விகளை தொடுத்தபோது இறையன்பையும் பிறரன்பையும் இணைத்து ஒரே மூச்சில் ஒரே கட்டளையாக இயேசு பதிலளித்தார். இதயங்களே, இயேசுவின் வார்த்தைகளாகவோ திருச்சட்ட அறிஞரின் வார்த்தைகளாகவோ சொல்லப்பட்டுள்ள இந்த வரிகள் பழைய ஏற்பாட்டின் இருவேறு பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. கடவுளாகிய ஆண்டவரை முழுமையான ஈடுபாட்டோடு அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளை இணைச்சட்ட நூலில் கூறப்பட்டுள்ளது. இறை அன்பு எவ்வளவு தூரம் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் நிறைக்க வேண்டும் என்பதை இந்த நூலின் பின்வரும் வரிகள் தெளிவாக்குகின்றன.
இணைச்சட்ட நூல் பிரிவு 6. இஸ்ராயேலே செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போது எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு. கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழை வாயில்களிலும் அவற்றை எழுது.
இறை அன்புக்கு தரப்பட்டுள்ள அதே முக்கியத்துவம் அயலவர் அன்புக்கும் தரப்பட்டுள்ளது. அயலவர் அன்பை பற்றி கூறும் லேவியர் நூல் 19 பிரிவின் ஆரம்பத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் இதோ.
லேவியர் நூல் பிரிவு 19. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்
என்று ஆரம்பமாகும் இந்த பிரிவில் இஸ்ரேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு சட்டங்கள் கூறப்பட்டுள்ளன. தூயவராம் இறைவனைப் போல் மக்கள் வாழ்வதற்கு இந்த கட்டளைகள் தரப்பட்டுள்ளன. அந்த கட்டளைகளில் ஒன்றாக 19 பிரிவின் 18 இறை சொற்றொடரில் நாம் வாசிப்பது ஒரு முக்கியமான கட்டளை.
உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக.
எனதருமை அன்புள்ளங்களே, கிறிஸ்துவ பாரம்பரியத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து உண்மையான மதங்களுக்கும் ஆணி வேறென இரு கண்களென விளங்கும் இறை அன்பு அயலவர் அன்பு என்ற இரண்டு அம்சங்களை வெளிப்படுத்தும் வகையில் இணைச்சட்ட நூல், லேவியர் நூல் என்ற இருவேறு இடங்களில் சொல்லப்பட்ட இவ்விரு கட்டளைகளையும் திருச்சட்ட அறிஞர் இணைத்துச் சொன்னது இயேசுவுக்கு மகிழ்வை தந்திருக்கும். அவர் அந்த அறிஞரிடம், சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வீர் என்று கூறினார். இயேசுவின் இந்த வார்த்தைகளை வேறு வார்த்தைகளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அறிஞரே, நமது அறிவு சார்ந்த விவாதங்கள் போதும், நீர் சொன்ன வார்த்தைகளை வாழ்ந்து காட்டும் என்று இயேசு அவருக்கு விடை பகர்ந்தார். ஆனால் திருச்சட்ட அறிஞர் விவாதத்தை தொடர நினைத்தார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் என்று நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த கேள்விதான் நல்ல சமாரியர் உவமைக்கு நுழைவாயிலாக அமைந்தது. தொடர்வோம் நம் தேடலை.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.